ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
கடல் போட்டு காவடியோ 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 கைவினை தெய்வம் பீரா கடல் போட்டு காவடியோ 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 கைவினை வந்தம் முளைத்தடம் மூழ்கிய போகங்களும் மற்றவையும் எல்லாம் விளைத்தலை அவனும் கொண்டமையாண்ட விரிதலையீர் இறைத்தலை தூலமும் கண்டும் மழுவும் இவையுடையீர் சிலைத்தமை தீவினை திண்டப்பெற திருநீல கண்டம் திருநீல கண்டம் பதிகங்களிலே சித்திர பதிகங்களுக்கு தலைப்பிலே சிறப்பு பெயர் இருக்கும். உதாரணமாக உங்களுக்கு நன்றாக தெரிகிற பதிகத்தை ஒன்று சொல்லுகிறேன். கோளறு திருப்பதிகம் வேறு தலைப்பில் என்ன இருக்கும்? கோளறு திருப்பதி, கோள் குற்றம் அறுக்கின்ற திருப்பதிகம் என்று பெயர். திருநீற்று திருப்பதிகம், திருநீற்ற சிறப்பாக சொல்லுவதானதுனாலே திருநீற்று திருப்பதிகம் என்று இருக்கும். திருத்தாண்டகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா திருவடி திருத்தாண்டகம் அப்படின்னு பெயர் இருக்கும். சிறப்பு பெயர் திருவடி திருத்தாண்டகம், திருவடியை சிறப்பித்து சொல்லும் அது. அந்த மாதிரி திருஞான சம்பந்தருடைய திருப்பதிகத்திலே திருநீல கண்டம் என்ற சிறப்போடு இந்த பதிகம் இருக்கிறது. இந்த வர இந்த பதிகத்துக்கு சிறப்பு பெயர் திருநீல கண்டம் என்று பெயர். ஆண்டவனுக்கு கண்டம் வந்து கருப்பாக இருக்கும். ஒரு காலத்துல ஆழகால விஷத்தை அவன் உண்டான், அது கண்டத்திலே தங்கிவிட்டது. அந்த கண்டம் கருப்பாக இருக்கிறதுனால்தான் திருநீல கண்டம் என்று பெயர் வந்தது என்று சொல்லுவார்கள். இன்னொரு விஷயம், இந்த காத்தாயி அம்மன் அப்படின்னு ஒரு அம்மன் கோயில்கள் பல ஊர்ல இருக்கு. காத்தாயி அம்மன் மாரியம்மன் அது இதுல இருக்கு பாருங்க, அந்த மாதிரி ஊர் தெய்வத்துல அது ஒண்ணு. எனக்கு இந்த காத்தாயி எங்க ஊர்ல இருக்கிற அம்மன் காத்தாயி அம்மன் எனக்கு குலதெய்வம். ஒரு 50 வருஷத்துக்கு முந்தி அந்த கோயிலை திருப்பணி செய்வதற்கு கோயிலுக்கு வந்து அந்த பூசாரி தான் உரிமையாளர். திருப்பணி பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முயற்சி பண்ணினார். அது எனக்கு குலதெய்வமா இருந்தனால என்கிட்ட வந்து சொன்னார். நான் சொன்னேன், பூரா கோயிலும் எடுத்துக்கொண்டு என்னால செய்ய முடியாது, ஏதேனும் ஒரு பகுதியை என்கிட்ட கொடு, நான் அதற்கு உண்டான பணத்தை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அங்க பெரிய சாமின்னு ஒரு சாமி இருக்கு, அந்த சாமிக்கு ஆகிற செலவை நீங்க ஒத்துக்குங்கன்னு சொன்னோம். சரி, அப்ப அந்த சாமிக்கு என்ன ஆகும்னு கேட்டேன். 50 வருஷத்துக்கு முந்தி அதுக்கு 300 ரூபாய் திட்டம் போட்டிருந்தான். 50 வருஷத்துக்கு முந்தி 300 ரூபாய்னா இன்னைக்கு 3000 இல்லையா. நான் அந்த 300 ரூபாய் அவன் கையில கொடுத்துட்டு செய்துக்கன்னு சொல்லிவிட்டேன். அவன் அப்படி ஒருத்த ஒருத்தரா ஒவ்வொரு சாமியா ஒவ்வொரு பகுதியா அப்படி கொடுத்து கும்பாபிஷேகம் பண்ற நிலைக்கு வந்தான் அந்த பையன், சின்ன பையன். நான் ஒரு தடவை எங்க ஊருக்கு போயிருக்கும் போது, அண்ணன் என்ன கும்பாபிஷேகம் பண்ணலாம்னு இருக்கேன், இங்கே பணம் கொடுத்த பணம் வந்தது, அதை திருப்பணி செய்துட்டேன், அதே மாதிரி பூரா திருப்பணி ஆயிடுது, இப்போ கும்பாபிஷேகம் பண்ணணும், பத்திரிகை பண்ணணும்னு எப்படி போடுறதுன்னு என்னை கேட்டான். நான் சொன்னேன், ஏதேன்னு ஒரு பாட்டு போடணும், என்ன பாட்டு போடுறதுன்னு தெரியல அப்படின்னு யோசனை பண்ண. அதுக்குள்ள அவன் சொன்னான், இதற்கு முந்தி ஒரு 50 வருஷத்துக்கு முந்தியோ 60 வருஷத்துக்கு முந்தியோ ஒரு பத்திரிகை போட்டிருக்காங்க, அதுல ஏதோ ஒரு பாட்டு இருக்குன்னு, அதை கொண்டாந்து காட்டுறேன் பாருங்கன்னு சொன்னான். சரின்னு எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொன்ன. எடுத்துட்டு வந்து படிச்சு பார்த்தா, அந்த அம்மனுக்கு காத்தாயி அம்மன் ஏன் பேர் வந்ததுன்னு அந்த பாட்டுல வரலாறு. சிவபெருமான் ஆலகால விஷத்தை சாப்பிடும் போது இந்த விஷத்தை சாப்பிட்டு சிவபெருமான் இறந்து போடுவாரோ என்று அஞ்சி, அவருக்கு இறப்பும் கிடையாது பிறப்பும் கிடையாது இல்லையா, பிறப்பும் இறப்பும் இல்லாத ஒரு கடவுள் அவர். இருந்தாலும் பார்வதிக்கு கொஞ்சம் பயந்து போய் இந்த கண்டத்துக்கு கீழே போனா தானே அவர் இறந்து போடுவார் சொல்லிட்டு இந்த கண்டத்தை பிடிச்சானான். கண்டத்தை பிடிச்ச உடனே இந்த விஷம் இங்கேயே தங்கி போச்சு, அவர் உயிரோட இருந்துட்டார், அதனால்தான் அவளுக்கு காத்தாயி என்று பேர் வந்தது அப்படின்னு அந்த பாட்டுல சொல்லு. இது எங்கேயும் அந்த கருத்து எந்த நூல்களையும் நான் படிக்கல, சொல்லவும் கேட்கல, படிக்கவும் இல்லை. நல்லா இருக்கு பாத்தீங்களா அந்த கருத்து. அதனால நான் என்ன பண்ண, இந்த பாட்டையே போடுறா, நல்லா இருக்கு இந்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த பாட்டு வேற எங்கேயும் இல்லை, அந்த அந்த முன்ன கும்பாபிஷேகம் பத்திரிகையில அது இருக்கு, போடுறா நல்லா இருக்கு இந்த பாட்டுன்னு சொல்லிட்டு போட்டுட்டான். அதனால்தான் காத்தாயி என்று அவளுக்கு பேர் இருக்கிறது அப்படின்னு அந்த பாட்டு சொல்லு. அது நம்ம கருத்துக்கு புறம்பு என்று சொன்னாலும் கூட கருத்து நல்லா இருக்கு, அதனால நம்ம எடுத்துக்கலாம். அதனாலதான் அவனுக்கு நீலகண்டம் என்று பெயர் வந்தது என்று இருக்கிறது அல்லவா. அதை நம்ம சைவ நூல்கள் ஏற்றுக்கொள்ளாது. அந்த மாதிரி அவனுக்கு திருநீல கண்டம் என்று அவனுக்கு பெயர். திருவாசகத்தில் ஒரு பாட்டு திருச்சாடல் என்ற பகுதியில் வருகிறது. ஊமை பெண்ணை பேச வைத்தார் என்று அல்லவா வரலாறு. ஆமா, அந்த ஊமை பெண்ணை மாணிக்கவாசகர் கேட்டார், பரமசிவன் ஆலகால விஷத்தை உண்டானே ஏன் அப்படின்னு அந்த ஊமை பெண்ணை கேட்கிறார் மாணிக்கவாசகர். அந்த ஊமை பெண் சொன்ன, இந்த ஆலகால விஷத்தை பரமசிவன் உண்ணாமல் போயிருப்பானே ஆனால் தேவர்கள்ல பெரியவர்கள் என்று சொல்லப்படுகிற பிரம்மாவும் மகாவிஷ்ணுவுமே போயிருப்பான். பிரம்மாவும் மகாவிஷ்ணுமே போயிடுறான்னு சொல்லும் போது ஒரு பாக்கி இருக்கிறவன பத்தி யாரும் என்ன ஏதாவது சொல்ல முடியுமா? முடியாது. அப்படி என்ன அப்படி ஒரு பாட்டு வரும்.
ஓராலமாயி குறை கடல் மாயந்தெழுந்த ஆலாலமும் தான் அவன் சதுதான் எல்லேடி
அந்த ஆலகால விஷத்தை உண்டானே அவனுடைய கெட்டிக்காரத்தன என்னடி அப்படின்னு கேட்கிறார் மாணிக்க வாசகர் அந்த ஊமை பெண்ண. அப்படி 20 கேள்வி கேட்டார் அவர் அந்த ஊமை பெண்ண. 20 பதில் சொன்னாவ. அதுதான் திருச்சாழல் என்ற பெயரோடு திருவாசகத்தில் இருக்கிறது. அந்த ஊமை பெண்ணை பேச வைத்த பதிகம் அது இந்த திருச்சாழல். அதை நாம தினந்தோறும் நாம படித்துக் கொண்டிருந்தால் நமக்கு நல்ல வாக்கு சுத்தம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது இல்லையா. சில பேர் என்ன சில பிள்ளைகள் என்ன பண்ணா யோதி ஓடு மா அப்படிங்க. என்ன புரிஞ்சுது? யோதி ஓடு அப்படிங்க. ஒன்னும் புரியல இல்லையா. அந்த அம்மாவுக்கு தான் தெரியும், அந்த அப்பாவுக்கு கூட ரெண்டாவதாக தான் தெரியும். அம்மா அம்மாவுக்கு தெரியும் பையன் என்ன கேட்கிறாங்க. சோச்சி போடுமான்னு சொல்றான், யோசி போடுங்கிறான் இல்லையா. இந்த மாதிரி பையன்கள் சில பேர் பேசினா நல்லா புரியாது. அவன்லாம் இந்த திருச்சாடலை படிச்சானா தூய தமிழ் அவன் அவன் வாயில வரும் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். இதை நான் தினந்தோறும் படிப்பேன். என்ன நான் மேடையில தேவாரம் பாடினாலே நல்லா கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் தெளிவா பாடுவேன், தெளிவா பாடினாலே கேட்க மாட்டேங்கிறான். அதுக்காக வேண்டி நான் தினந்தோறும் அதை படிப்பேன், இன்னும் தெளிவா பாடணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு. அப்ப எல்லாரும் சொல்றாங்க தருமபுரம் நல்லா தெளிவா பாடுறாரு அப்படின்னு. சரி அந்த பேர் வந்தாலே போறோம் இல்லவா என்று விட்டு விட்டேன். நான் தினம் சொல்லிட்டு இருக்கேன். அதுல வருகிறது இந்த பாட்டுல, அவன் ஆலகால விஷத்தை சாப்பிடாமல் விட்டிருப்பானே ஆனால் பிரம்ம விஷ்ணுக்களே போயிருப்பார்கள் என்று அந்த உமை பெண் சொன்னதாக வரலாறு சொல்லப்படுகிறது. பிரம்மா விஷ்ணுவே போயிடுறாங்கன்னு சொன்னா அப்ப நான் நீங்க எல்லாம் என்ன எங்க போவீங்க சொல்ல முடியுமா? முடியாது. ஆமா, இதுதான் அந்த இலக்கணத்துல வருதே தவிர நான் முன்ன சொன்ன அந்த காத்தாயிங்கிற பேருக்கு காரணம் சொன்ன மாதிரிங்க அது எதுலையும் வரல. யாரோ ஒருத்தன் கற்பனை பண்ணிருக்கான் நல்லா இருக்கு. ஆமா, தேவாரத்துல இந்த திருநீலகண்டத்தை சிறப்பித்து சொல்லுகிறார் திருஞான சம்பந்தம். எப்போ அப்படின்னு கேட்டா திருச்செங்கோடுன்னு ஒண்ணு இருக்கு உங்களுக்கு தெரியுமா? திருச்செங்கோடு ஈரோடு கர்நாடகா. இடம் சரியா சொல்ல தெரியாது. திருச்செங்கோடுக்கு நான் போயிருக்கேன். மலை மேல இருக்கிறது சுவாமி. மலை மேல வந்து சிவலிங்கம் கிடையாது, அர்த்தநாரீச்சர வடிவம் தான் அங்கே இருக்கிறது. அர்த்தநாரீச்சர வடிவம்னு தெரியும், ஒரு பாகம் பெண் பாகம் ஒரு பாகம் ஆண் பாகம், அர்த்தநாரீச்சர வடிவம்னு பேர். அந்த ஊருக்கு சாமி தரிசனம் பண்றதுக்கு ஒரு ஊரா போய் தானே பாடி வச்சாங்க தேவாரத்தை இல்லையா. அப்ப சாமி நடந்து 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 போனார், சுந்தரர் நடந்து நடந்து போனார், மாணிக்க வாசகரும் அப்படியே. திருஞான சம்பந்தருக்கு தான் அவருக்கு பல்லக்கு கொடுத்தாரு, அதுல ஏறிட்டு போனார். அப்படித்தானே தமிழை வளர்த்தார்கள், தமிழையும் வளர்த்தார்கள், சைவத்தையும் வளர்த்தார்கள் அல்லவா. இன்னைக்கு சைவ மக்கள் சைவத்துல பெரியவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் தான் தேவாரத்தை கொஞ்சம் மறந்துட்டாங்கன்னு தான் என்னுடைய அபிப்பிராயம். இதை நான் சொல்றேன்னு சொல்லி எல்லாரும் தீர்றாங்க. சில பேர் நாங்க வளப்படல், தேவாரத்தை வளர்ப்பதற்கு இவர்கள் எல்லாம் முயற்சி செய்யவில்லை என்றுதான் என்னுடைய அபிப்பிராயம். அது எப்படியாவது போட்டு அந்த ஊருக்கு தரிசனத்துக்கு போனார் திருஞான சம்பந்தம். இப்ப கூட பாருங்க என்னென்னமோ காய்ச்சலுங்கிறான். இந்த கோழி முட்டை சாப்பிட்டா என்னமோ ஒரு காய்ச்சல் வருதுங்கிறான், கோழியை சாப்பிட்டா காக்கா சாப்பிடுங்க என்னென்னமோ ஜுரங்கள்லாம் வருது. இப்போ என்னென்னமோ அதுக்கு பேர் சொல்றாங்க. அந்த ஜுரம் வந்தா கை கால் முட்டியெல்லாம் வெட்டி எடுக்கிறது மாதிரி வலிக்குதுன்னு கூட சொல்றாங்க. இப்ப கூட இருக்கு இல்லையா. ஆமா, முன்ன எல்லாம் என்னமோ டிங்கின்னு ஒரு ஜுரம் வந்தது, அப்படி ஒரு ஜுரம் இல்ல இப்படி எல்லாம் வந்தது. இப்ப அது ஜாஸ்தியா இருக்கு. ஆமா, அப்ப திருஞான சம்பந்தத்தில் போன போது பனிக்காலம். இந்த பனிக்காலத்துல எப்போதுமே இந்த ஜுரம் தலைவலி இதெல்லாம் ஜாஸ்தியா வரும். அது என்ன போல வயசானவங்களுக்கு இன்னும் ரொம்ப சீக்கிரம் வரும். ஆமா நிச்சயமா. அப்ப திருஞான சம்பந்தர் வந்து சொன்னாங்களாம், சாமி இந்த நாட்டுல இப்போ ஒரு விஷ ஜுரம் ஒண்ணு பரவிட்டு இருக்கு, மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்துது இதற்கு ஏதேனும் ஒரு நல்ல வழி சொல்லி சொன்னா தேவலன்னு சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார், இந்த திருநீலகண்ட பதியத்தை சொன்னாராம், இந்த நாட்டில் இந்த விஷஜுரம் இருக்கு, இது போய்விட வேண்டும், மக்கள் எல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று சாமிக்கு விண்ணப்பம் செய்தார். மக்கள்லாம் நலமே வாழணுங்கிற நோக்கத்தோடு இந்த பதியத்தை பாடினர். அந்த நாட்டில் அந்த விஷஜுரம் போய்விட்டது என்று பெரிய புராணம் நமக்கு சொல்லுகிறது. இப்போ அதுல 11 பாட்டு இருக்கணும், 10 தான் இருக்கு இல்லையா, 10 தான் இருக்குன்னு யாரும் கவலைப்படுற, இருக்கிறதே படிக்க மாட்டேங்கிறான், ஒன்னு போனா ரெண்டு போனா கவலைப்படுற, அப்படிதான் இருக்கான் இன்னைக்கு சைவம். சைவத்துக்கு தலைவர்களா இருக்கிறவங்களா அப்படி இருக்காங்க, பாக்கி பேரெல்லாம் கேட்கணுமா என்ன, தலை எப்படியோ அதே மாதிரி உடம்பும் ஆடும், அது போயிட்டு போகுது. அவர் என்ன பண்ணினார், இந்த 11 பாட்டும் பாடினார். இப்ப இருக்கிறது 10 தான் இருக்கு. இந்த நாடு பூரா அந்த ஜுர நோய் போய்விட்டது என்று பெரிய புராணம் சொல்லுகிறது. இந்த வரலாறு எது சொல்லுகிறது, பெரிய புராணம் தான் சொல்லுகிறது அல்லவா. ஆமா, இப்பவும் அந்த பதிகத்தை நாம படிச்சமையானால் ஜுர நோய் வராது, வந்தாலும் நம்மளை ஒன்னும் தீமை பண்ணாது என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். அதன்படி படிக்கிறவர்களும் உண்டு இல்லையா. ஆமா, நான் தினந்தோறும் இந்த பதியத்தை 3 தடவையாவது சொல்லுவேன். இதை நான் தினந்தோறும் வீட்டில் பூசை பண்ணிவிட்டு தினந்தோறும் புத்தகத்தை பார்த்தும் படிப்பேன், சுருதிப்பட்டியை போட்டு பாடுவேன், இது தவறவே மாட்டேனா. இப்ப திருஞான சம்பந்தர் தேவாரம்னா 36 தடவையோ 37 தடவையோ சுத்தி 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 படிச்சிருக்கேன், எழுதி வச்சிருக்கேன். திருநாவுக்கர் தேவாரம்னா 30 தடவையோ 40 தடவையோ படிச்சிருக்கேன், சுத்தி சுத்தி படிச்சிருக்கேன், அவ்வளவுதான். படித்து பார்த்து நான் உருகினேனா அந்த அருள் எனக்கு கிடைச்சது, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. அப்படி ஒரு நாள் நான் பூசை பண்ணிவிட்டு இந்த பதிகத்தை இந்த சுருதி போட்டின்னு ஒன்று சொல்றாங்க இல்லையா, அதை போட்டு பாடுவேன், தம்பூராவையும் போட்டு பாடுவேன். இந்த தம்பூர்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு நாள் அதை பாடி முடித்தேன். ஒரு 60 வயசு இருக்கும், அப்போ எனக்கு 35-40 வயசு, ஒரு 60 வயசு இருக்கும் ஒரு பெரியவர் அங்கிருந்து வந்து என் காரில் விழுந்தார், விழுந்துட்டு அழுதார். பெரியவர் அழுகை முடியட்டும்னு விட்டுட்டேன், அழுகையை முடிச்சுட்டு உட்கார்ந்தார். ஐயா எங்கேருந்து வர்றீங்கன்னு கேட்டேன், திருச்செங்கோட்டிலேருந்து வரேன்னார். இந்த பதிகம் வந்தது திருச்செங்கோட்டில், வந்தவர் திருச்செங்கோடுன்னு சொல்கிறார். நல்லா கவனிக்கணும். அப்படியா ரொம்ப சந்தோஷம், நான் ஒரு விஷயம் சொல்றேன்னு சொன்னார். சொல்லுங்கன்னு தெய்வம் சொன்னது மாதிரி சொல்றார். எங்க பரம்பரையில 50 வயசு ஆயிட்டா பாரச நோய் வரும், குடும்ப நோயின்னு சொல்லுவாங்கல்ல, சில பேருக்கு வீட்டில் ஒருத்தருக்கு ஒரு நோய் இருந்ததுன்னா அது பிள்ளைக்கும் வரும், பேரனுக்கும் வரும். 4 பிள்ளை இருந்தா 2 பிள்ளைக்காவது அந்த நோய் வரும், 2 பிள்ளைக்கு இல்லாம இருக்கலாம், உண்டு இல்லையா, அது உங்களுக்கு தெரியும் தானே. ஆமா, அப்படி எங்க பரம்பரையில 50 வயசு ஆனா பார்த்த நோய் வரும். பார்த்த நோய் வந்துன்னா ஒரு கையும் ஒரு காலும் இழுத்துரும், 7 நாள் இருப்பான் இறந்து விடுவான், அல்லது 7 வாரம் இருப்பான் இறந்து விடுவான், சில பேர் 7 மாசம் இருப்பான் இறந்து விடுவான். நான் தினந்தோறும் மலையில் இருக்கிற சாமியை கும்பிடுவேன், சாமி எங்க அண்ணனுக்கு அந்த மாதிரி பார்த்து நோய் வந்துடுத்து, அடுத்த பீரியட் எனக்கு தான் வந்தாகணும். நான் என்ன பண்ணுவேன், தினந்தோறும் மலையில ஏறி சாமிகிட்ட போய், ஐயா இந்த நோய், சாமி இந்த நோய் எனக்கு வர வேண்டாம் அப்படின்னு வேண்டிக்கிட்டே வந்தார். வெளியிருந்த அழுதுகிட்டு வந்தார். ஒரு நாள் மலையில சாமி கும்பிட்டு கீழே இறங்கி வந்தார். இந்த பிச்சைக்கார கூட்டம் உட்கார்ந்துருக்கு இல்லையா காசுக்காக, அதுல ஒரு சாமியார் இங்க வாயா அப்படின்னு என்ன கூப்பிட்டார். கிட்ட போனேன், நீ சாமி கிட்ட என்னமோ கேட்டில்ல இந்த நோய் வரக்கூடாதுன்னு, பாரச நோய் வரக்கூடாதுன்னு கேட்டியா அப்படின்னாரு. சாமி கிட்ட கேட்டது சாமியாருக்கு எப்படி தெரிஞ்சது? ஆமான்னு, அந்த நோய் உனக்கு வராது, உன் வீட்டுல தேவாரம் இருக்கா அப்படின்னு கேட்டாரு அந்த சாமியார். இவனை இல்லைன்ட்டான். இப்பதான் சில பேர் தேவார புத்தகம்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு முன்னாடி யார் வீட்டுலையும் இருக்காது, இருந்தாலும் படிக்க மாட்டாங்க சாமியார் பாட்டு, அதனால அது படிக்க மாட்டாங்க. இவ்வளவு சத்தம் போட்டே இப்ப இருக்கிறவங்க படிக்கிறது இல்லையே, கேட்கறது இல்லையே, ஓதுவார் பாட விட மாட்டேங்கிறாங்க, ஓதுவார் பாடினா கேட்க மாட்டேங்கிறாங்க, சில சைவ சமய ஸ்தாபனங்கள்ல ஓதுவார்களே கிடையாது, சில கோயில்கள்ல ஓதுவாரே கிடையாது. ஆனா வரும்படி இல்லாத கோயில்ல இல்லைன்னா ஒட்டு ஒழிஞ்சு போயிடலாம். இந்த மாதிரி ஓதுவார்கள் எங்கெங்க இல்லைன்னு கேளுங்க, நான் கணக்கு சொல்றேன். காரணம் என்ன? அந்த கோயில்ல இருக்கிற நிர்வாகத்தர்கள் தேவாரத்துல அவங்களுக்கு பிரியம் இல்லை என்று அர்த்தம். தேவாரம் இருக்கான இல்லைன்னு சொன்னான். இந்த கடையில் இருக்கும் போய் வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்தா இந்த திருநீலகண்டத்தை பதியத்தை எடுத்து கொடுத்து, இந்த பதியத்தை நாளையில இருந்து சாமி கிட்ட போய் நின்றுகிட்டு 40 தடவை படி ஒரு நாளைக்கு, உனக்கு இந்த நோய் வராது அப்படின்னு சாமியார் சொன்னான். 40 தடவை கந்த சக்தி கவசம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அதை எத்தனை தடவை படிக்க சொல்லியிருக்காங்க? 30 தடவையும் நம்ம படிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? யாருக்காக தெரியுமா? அந்த மாதிரி நின்றுகிட்டு படின்னு சொல்லியிருக்கிறார் அந்த சாமியார். இப்ப பிச்சை கேட்க வர்றவன் நம்ம வீட்டு தண்ணியில வந்து உட்கார்ந்துகிட்டா கேட்பான், நின்றுகிட்டு தான் கேட்பான். அந்த மாதிரி நின்றுகிட்டு கேட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இப்ப 60 வயசு ஆக போகுது, அந்த நோய் எனக்கு 50 வயசுல வர வேண்டியது வரல. அந்த பதிகத்தை தான் நீங்க இப்ப பாடி முடிச்சிங்க அப்படின்னு அவர் சொன்னார். எப்படி இந்த வரலாறு நமக்கு கிடைக்குமா இல்லையா? அப்படி ஒரு அற்புதமான திருப்பதிகம் இது. இதை படிச்சுக்கிட்டு இருந்தா பார்த்தவாயு போன்ற நோய்கள் நமக்கு வராது. வந்தாலும் ஓரளவுக்கு இருந்துட்டு அந்தன்ன போய்விடும். இப்ப எனக்கு கூட உடம்பு சரியில்லை, அதுக்காக நான் அந்த பதியம் படிக்க தவறது இல்லை. படிச்சுட்டா என்னைக்கு சரியாகுதா வட்டும் அப்படின்னு போயிடும். சில பேர் ஊசி போடுறான், 2 ஊசி போட்டா சரியா போயிடுமா, 4 ஊசி போட்டா சரியா போயிடுமா, சில வேளில 6 ஊசி போட்டா சரியா போயிடுமா, சில வேளில 10 ஊசி போட்டா சரியா போகுமா. அப்படி ஒரு அற்புதமான திருப்பதியம் இது. அந்த தீவினை நமக்கு வராது 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 வராதுன்னு அந்த பதியம் பூரா வருது. 2 பாட்டு உங்களுக்கு பாடின இல்லையா, இன்னும் 2 பாட்டு பாடிடுறேன். 2-1 பாட்டு பாடினா போகும் இல்லையா? உங்களுக்கு தெரியும், தேவார புஸ்தத்தை வாங்கி தினந்தோறும் 1 தடவையோ 2 தடவையோ படிச்சு வைங்க. தீவினை வராது, வந்தாலும் போய்விடும் இல்லவா? உரைத்தடம் மூழ்கிய போகங்களும் மற்றவையும் எல்லாம் விரைத்தலே ஆவணும் கொண்டமையாண்ட விரிசலையில் இறைத்தலை தூலமும் கண்ணும் மடும் இவையுடையீர் சிலைத்தமை தீவினை திண்ட பெறா திருநீல கண்டம். இது 3வது பாட்டு. விண்ணுலகின்ற விச்சாதரனும் வேதியரும் புண்ணியரன் நிருபோதும் தொழப்படும் புண்ணியரே கண்ணிமையாதன 3 கடலடைந்தோம் பின்னிய தீவினை திண்ட பெறா திருநீல கண்டம். 10 பாட்டு இருக்கு, 10 பாட்டும் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நன்மை கிடைக்கும் என்பதை நான் தாழ்மையோடு விண்ணப்பம் செய்துகிறேன். படிக்கிறதும் படிக்காமல் இருக்கிறதும் நன்மை பெறுவதும் பெறாமல் இருப்பதும் உங்கள்கிட்ட இருக்கு என்று சொல்லிவிட்டு வேற ஒரு பதியம் நான் உங்களுக்கு நினைவுற்றேன். ஒரு 3 மாசமா நான் திருஞான சம்பந்தர பத்தியே சொல்லிட்டு இருக்கேன்ல. திருஞான சம்பந்தர் தான் நம்ம சைவத்தை காப்பாற்றின. ஏதாவது 100 திருஞான சம்பந்தர் வரலன்னா இந்த சைவ சமயம் இருந்திருக்காது. இன்னும் 1 தடவை அவர் வரணும்னு நான் நினைக்கிறேன். இப்ப சைவன் பூரா தமிழனா மாறிட்டான். சைவத்தில் அவனுக்கு போர்மான அளவுக்கு பற்றும் உண்மையும் இல்லை என்பது என்னுடைய எண்ணம். அது வர்ற வரையுமாவது இந்த திருஞான சம்பந்தர் மறுபடியும் 1 தடவை வந்தா தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது பற்றி போட்டோம். அடுத்தபடி இன்னொரு பதியம் நாம சொல்லி பார்ப்போம். திருஞான சம்பந்தர் திருவிழிமிடலைன்னு ஒரு ஊருக்கு போனார். அப்ப மிகவும் பஞ்சமான காலம். அந்த மாதிரி அப்ப திருஞான சம்பந்தர் காலத்துல ஒரு கஷ்ட நேரம் வந்திருக்கு. அப்ப சொன்னாங்க ஜனங்கள்லாம், சுவாமி சாமி ஜனங்கள்லாம் உண்ண உணவுக்கு கூட மிகவும் கஷ்டப்படுறாங்க. நீ சாமி கிட்ட சொல்லி ஏதேனும் ஜனங்களுக்கு நன்மையை செய்யுங்கன்னு கேட்டிருக்கான். இவர் என்ன பண்ணாரு? சாமியிட்ட போய் கேட்டார். சாமி என்ன சொல்லிட்டார்? அப்ப திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சேந்தாப்புல அந்த கோயிலுக்கு போயிருந்திருக்காங்க. 4 பேர்ல சேந்தாப்புல இருந்தது திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் தான். சுந்தரரும் பின்னால 7வது நூற்றாண்டு வந்தவர். இவங்க 3 பேருக்கும் அப்புறம்தான் மாணிக்கவாசகர் வந்தாருன்னு ஒரு ஆராய்ச்சி, கரெக்டான ஆராய்ச்சி ஒண்ணு போட்டிருக்காங்க. அதுக்கு முந்தைய சில பேர் இல்ல, மூணு பேருக்கு முன்னே அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஒருத்தர் கரெக்ட் பண்ணி அதை மூவருக்கும் பின்னாலதான் மாணிக்க வாசகர் அப்படின்னு முடிவு பண்ணி வெளியிட்டு இருக்காங்க. இரட்டை கூட இருக்கு.